பாடம் 21. நல்லது செய்து இறை அச்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவது. அல்லாஹ் கூறுகின்றான், நன்மை செய்வதிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி புரிந்து கொள்ளுங்கள். 5வது அத்தியாயம் 2வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் கவலையில் உள்ளான், ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்து சத்தியத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் பொறுமை மூலமும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கின்றவர்களை தவிர. 103வது அத்தியாயம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களில் மிக அதிகமானவர்கள் இந்த அத்தியாயம் பற்றி சிந்திப்பதில் கவனக்குறைவானவர்களாக உள்ளனர். ஹதீஸ் 177. அபு அப்துர் ரஹ்மான் ஜைத் என்ற இப்னு ஹாலித் அல் ஜுஹனி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் போர் புரிபவருக்கு ஒருவர் போர் சாதனம் வழங்கினால் அவரும் போர் புரிந்தவராவார். மேலும் போர் புரிபவருக்கு அவரது குடும்பத்தார் விஷயத்தில் நல்லவற்றை ஒருவர் வழங்கினால் அவரும் போர் புரிந்தவராவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2843, முஸ்லிம் 1895. ஹதீஸ் 178. அபு சாயித் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுதைல் பகுதியைச் சேர்ந்த பனு லிஹியான் கூட்டத்தாரிடம் ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்போது இரண்டு பேர்களில் ஒருவர் மட்டும் போருக்கு புறப்பட்டும் இருவருக்கும் கூலி உண்டு என்றும் கூறினார்கள். முஸ்லிம் 1896. ஹதீஸ் 179. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரவுஹா என்ற இடத்தில் ஒரு பயண கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் இறை தூதர் என்றார்கள். அப்போது ஒரு பெண் ஒருவர் சிறுவரை தூக்கி காண்பித்து, இவருக்கு ஹஜ் உண்டா என்று கேட்டார். ஆம், ஆனால் கூலி உனக்குண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1336. ஹதீஸ் 180. அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்பிக்கையான ஒரு முஸ்லிமான பொருளாளர் எந்த பணிக்காக அவர் அமர்த்தப்பட்டாரோ அதை அவர் நல்ல முறையில் செயல்படுத்துகிறார். அவர் யாருக்கு வழங்கும்படி கட்டளையிடப்படுகிறாரோ அவருக்கு அதனை மன நிறைவாகவும் தூய்மையானதாகவும் முழுமையாகவும் வழங்குகிறார். இந்த செயல் காரணமாக இருவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 438, முஸ்லிம் 1023. பாடம் 22, உபதேசம் செய்தல் பற்றி. நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள் ஆவர். 49வது அத்தியாயம் 10வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என நூஹ் நபி கூறினார். 7வது அத்தியாயம் 62வது வசனம். நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாக உள்ளேன் என ஹூத் நபி கூறினார். 7வது அத்தியாயம் 68வது வசனம். ஹதீஸ் 181. அபு ருகையா என்ற தமீம் இபின் அவுசுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மார்க்கம் என்பது நல்லுபதேசம் எனும் நன்மையை நாடுதலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 5. ஹதீஸ் 182. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையை பேணவும் பொருள் வரியை அதாவது ஜக்காத்தை வழங்கிடவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்து நன்மையை வழங்கிடவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். புகாரி 57 முஸ்லிம் 56 ஹதீஸ் 183. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தான் விரும்பியதை தன் சகோதரனுக்கும் விரும்பும் வரை உங்களில் ஒருவர் இறை விசுவாசியாக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1-3 முஸ்லிம் 4-5. பாடம் 23. நல்லதையே வீட்டியதை தடுத்தல் பற்றி. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் நல்லதின் பக்கம் அழைக்கின்ற, நல்லதை ஏவுகின்ற, தீயதை விட்டும் தடுக்கின்றவர்கள் இருக்கட்டும், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். 3:104 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மக்களுக்கு என வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், நல்லதை நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள், தீயதை விட்டும் தடுக்கிறீர்கள். 3:110 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மன்னிப்பை கைகொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவிலிகளை புறக்கணிப்பீராக. 7:199 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசியான ஆண்களும் இறை விசுவாசியான பெண்களும் அவர்களின் சிலர் சிலருக்கு நேசர்கள் ஆவார். அவர்கள் நல்லதை ஏவுகிறார்கள், தீயதை விட்டும் தடுக்கிறார்கள். 9:71 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பனு இஸ்ரவேலர்களில் இறை மறுப்பாளர்கள் தாவூது நபி மற்றும் மரியமின் மகன் ஈசா நபியின் நாவால் சபிக்கப்பட்டனர். இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியவர்களாக இருந்ததால் ஏற்பட்டது. தாங்கள் செய்து கொண்டிருந்த தீமையை விட்டும் அவர்கள் தடுக்காதவர்களாக இருந்தனர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது கெட்டதாகிவிட்டது. 5:78-79 வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் இறைவனிடமிருந்து உள்ள சத்தியம் இது, ஒருவர் விரும்பினால் அதை நம்பிக்கை கொள்ளட்டும், ஒருவர் விரும்பினால் அதை மறுக்கட்டும் என நபியே நீர் கூறுவீராக. 18:29 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே உமக்கு கட்டளையிடப்பட்டபடி நீர் கட்டளையிடுவீராக. 15:94 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தீமையை விலக்கிக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம், பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் கடினமான வேதனையால் அநீதக்காரர்களை நாம் பிடித்தோம். 7:165 வசனம். இந்த பாடத்தின் கீழ் பிரபல்யமான வசனங்கள் இன்னும் உள்ளன. ஹதீஸ் 184. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் தன் கையால் அதை தடுக்கட்டும், அதற்கு இயலாவிட்டால் தன் நாவால் தடுக்கட்டும், அதற்கும் இயலாவிட்டால் தன் இதயத்தால் வெறுக்கட்டும். இது இறை நம்பிக்கையில் மிக பலவீனமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 4-9. ஹதீஸ் 185. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு முன் இருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய எந்த நபிக்கும் அவருக்கு அவரது சமுதாயத்திலிருந்தே உதவியாளர்களும் அவரது நடைமுறையை செயல்படுத்துகின்ற தோழர்களும் அவரது கட்டளைகளை அப்படியே ஏற்று நடப்பவர்களும் இல்லாமல் இருந்ததில்லை. பின்பு அவர்களுக்கு பின்னர் சில மனிதர்கள் வந்தனர். அவர்கள் செய்யாததை அவர்கள் கூறுவார்கள், அவர்கள் கட்டளையிடப்படாததை செய்வார்கள். அவர்களிடம் தன் கையால் போரிட்டவர் இறை விசுவாசி ஆவார், அவர்களிடம் தன் இதயத்தால் போரிட்டவர் இறை விசுவாசி ஆவார், அவர்களிடம் தன் நாவால் போரிட்டவர் இறை விசுவாசி ஆவார். இவைகளுக்கு பின் இறை நம்பிக்கையில் கடுகளவும் கூட இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 50. ஹதீஸ் 186. அபு வலித் என்ற உபாதா இப்னு சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கஷ்டம், வசதி, வெறுப்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகிய நிலைகளில் பேசவும் கட்டுப்படவும் எங்களையும் விடவும் அவற்றை தேர்ந்தெடுப்பதன் மீதும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் செய்தோம். மேலும் உங்களிடம் அல்லாஹ்விடம் இருந்து தெளிவான ஆதாரம் உள்ள நிலையில் பகிரங்கமான இறை மறுப்பை நீங்கள் காணும் வரை அதிகாரத்தை அதிகாரம் உள்ளவரிடமிருந்து நாங்கள் பறிக்காமல் இருக்கவும், படிப்போரின் படிப்பை கண்டு அல்லாஹுவின் விஷயத்தில் நாங்கள் பயப்படாமல் இருந்து சத்தியத்தை நாங்கள் கூறிவிடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் செய்தோம். புகாரி 7056, முஸ்லிம் 1709. ஹதீஸ் 187. நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் தண்டனைக்குரிய செயலை விட்டுவிடுபவன், அச்செயலை செயல்படுத்துபவன் ஆகியோருக்கு உதாரணம் கப்பலில் பயணம் மேற்கொண்டு சீட்டு போட்டு குலுக்கிய கூட்டத்தாரின் உதாரணம் போன்றதாகும். அவர்களில் சிலர் அதன் மேல் தளத்திலும் அவர்களில் சிலர் கீழ்த்தளத்திலும் இருந்தார்கள். அதன் கீழ்த்தளத்திலே இருந்தவர்கள் தண்ணீர் தேவைப்பட்டால் மேல் தளத்தில் உள்ளவர்களிடம் வந்து எடுத்துச் செல்வார்கள். நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு நாம் சிரமம் தந்திராமல் நம் பகுதியிலேயே துளை போட்டு விட்டால் என்ன என்று கூறினார்கள். அவர்களை மேலே உள்ளவர்கள் அவர்களின் விருப்பப்படி விட்டுவிட்டால் அனைவரும் அழிந்து போவார்கள். மாறாக தங்களின் கைகளினால் அவர்களை தடுத்துவிட்டால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வர், அனைவரையும் காப்பாற்றி விடுவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2493. ஹதீஸ் 188. அபு உமையா ஹுதைஃபா அவர்களின் மகளும் நம் தாயாருமான உம்மு ஸலமா என்ற ஹிந்த் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் சில தலைவர்கள் பொறுப்புக்கு வருவார்கள். அவர்களிடம் நல்லதை காண்பீர்கள், தீயதையும் காண்பீர்கள். அப்போது அவர்களின் தீய செயலை வெறுத்தவர் அதை விட்டும் நீங்கிவிட்டார், அதை ஆட்சேபித்தவர் வெற்றி பெற்றார், ஆனால் அதை ஏற்று பின்பற்றியவரை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவர்களிடம் நாங்கள் போரிடலாமா என்று கேட்டனர். அவர்கள் உங்களுக்கிடையே தொழுகையை பேணி வரும் வரை கூடாது என்று கூறினார்கள். முஸ்லிம் 1854. ஹதீஸ் 189. நம் தாயார் உம்முல் ஹக்கம் என்ற ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதற்றம் அடைந்தவர்களாக வந்தார்கள். அப்போது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, விரைவில் வரவுள்ள தீமை காரணமாக அரபு மக்களுக்கு கேடுதான், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் தடுப்பு சுவர் இன்று இந்த அளவு திறக்கப்படுகிறது என்று கூறி தன் ஆட்காட்டி விரலாலும் அதை அடுத்த பெருவிரலாலும் வளையமிட்டு காண்பித்தார்கள். அப்போது நான், இறை தூதர் அவர்களே, எங்களில் நல்லவர்கள் இருக்கும் நிலையில் நாங்களும் அழிந்து விடுவோமா என்று கேட்டேன். ஆம், தீமை அதிகரித்து விட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7135, முஸ்லிம் 2880. ஹதீஸ் 190. அபு சாயித் அல்குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாதைகளில் உட்காருவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நாங்கள், இறை தூதர் அவர்களே, நாங்கள் பாதைகளில் சிறிது நேரம் பேசுவதற்காக உட்கார வேண்டியது ஏற்படுகிறது என்று கூறினோம். உட்காரம் நிர்பந்தம் ஏற்பட்டால் பாதையில் அதற்குரிய உரிமையை வழங்கிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும், இறை தூதர் அவர்களே, பாதையின் உரிமை என்றால் என்ன என்று கேட்டோம். பார்வையை தாழ்த்துவது, இடையூறு தருவதை நீக்குவது, சலாமிற்கு பதில் கூறுவது, நல்லதை ஏவுவது, தீயதை விட்டும் தடுப்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2465, முஸ்லிம் 2121. ஹதீஸ் 191. அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு மனிதனின் கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தங்க மோதிரத்தை கண்டதும் அதை கழற்றி எறிந்தார்கள். மேலும், உங்களில் ஒருவர் நரக நெருப்பின் கங்குகளை அடைய விரும்பினால் இதை தன் கையில் அணிந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு அந்த மனிதரிடம், உம் மோதிரத்தை எடும், வேறு வகையில் அதை பயன்படுத்தும் என்று கூறப்பட்டது. இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசி எறிந்து விட்டதை மீண்டும் நான் தொடமாட்டேன் என்று கூறினார். முஸ்லிம் 2090. ஹதீஸ் 192. அபு ஸாயித் என்ற ஹசன் பஸ்ரி அறிவிக்கின்றார்கள், ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கின் கவர்னர் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பாரிடம் வந்து, எனது மகனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அதிகாரம் உள்ளவர்களில் கெட்டவர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்பவர்கள் தான் என்று கூறினார்கள். அதுபோல் அவர்களில் ஒருவராக நீரும் ஆவதை உம்மிடம் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். அப்போது ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உபைதுல்லா, நீர் உட்கார்வீராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் நீர் உமியாக, அதாவது கசடாக இருந்தீர், கீழானவராக இருந்தீர் என்று கூறினார். அவர்களில் கசடானவர்கள் இருந்தார்களா? இல்லை, கசடானவர்கள் இருந்தது அவர்களுக்கு பின்னரும் அவர்களை அடுத்து வந்தவர்களுமேதான் என்று ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1830. ஹதீஸ் 193. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நீங்கள் நல்லதை ஏவுங்கள், தீயவற்றை தடுங்கள், இல்லையெனில் உங்கள் மீது தனது தண்டனையை அல்லாஹ் இறக்கி வைப்பான், பின் அவனை அழைத்தாலும் அவன் உங்களுக்கு பதில் கூறமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2169. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 194. அபு சாயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், போரில் மிகச் சிறந்தது அநீதக்கார அரசனிடம் நீதத்தை எடுத்து கூறுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத் 4344. திர்மிதி 2174. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 195. அபு அப்துல்லாஹ் என்ற தாரிக் இப்னு ஷிஹாப் அல் பஜலில் அஹ்மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையின் மீது ஏற சேணத்தில் தன் காலை வைத்த போது ஒரு மனிதர், போரில் மிகச் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அநீதக்கார அரசன் முன் சத்தியத்தை எடுத்துரைப்பதாகும் என்று கூறினார்கள். நசை 7161. ஹதீஸ் 196. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு இஸ்ரவேலர்களிடம் நுழைந்த குறைகளில் முதன்மையானது, அவர்களில் ஒருவர் இன்னொருவரிடம் செல்வார், இன்னாரே, நீர் அல்லாஹுவை பயப்படுவீராக, பாவம் செய்து வருவதை விட்டுவிடுவீராக, பாவம் செய்வது உமக்கு கூடாது என்று கூறுவார். மறுநாளும் அதே பாவம் செய்த நிலையில் அவரை சந்திப்பார், அவருடன் சாப்பிடுவார், பருகுவார், உட்கார்ந்திருப்பார், அவரை விட்டு விலகி இருக்க மாட்டார். இதை அவர்கள் செய்த போது அவர்களின் சிலரை சிலருடன் உள்ளத்தால் அல்லாஹ் இணைத்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். பனு இஸ்ரவேலர்களில் இறை மறுப்பாளர்களில் உள்ள அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் நாவால் சபிக்கப்பட்டனர். இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியவர்களாக இருந்ததால் ஏற்பட்டதாகும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை விட்டும் ஒருவருக்கொருவர் தடுக்காதவர்களாக இருந்தனர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது கெட்டதாகிவிட்டது. அவர்களில் அதிகமானவர்கள் இறை நிராகரிப்பாளர்களை நேசர்களாக ஆக்கிக் கொண்டனர். அவர்கள் தங்களுக்காக முற்படுத்தி வைத்தவை கெட்டதாகிவிட்டது. அவர்கள் அல்லாஹுவையும் இந்த நபியையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் நிராகரித்து அவர்களை நேசர்களாக ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளே ஆவர். 5வது அத்தியாயம் 78 முதல் 81 வரை உள்ள வசனங்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் நல்லதை ஏவ வேண்டும், தீயதிலிருந்து தடுக்க வேண்டும், அநீத காரணியின் கையை நீங்கள் பிடித்து சத்தியத்தின் மீது இருக்க செய்து அந்த சத்தியத்திலேயே அவனை நிலைத்திருக்க செய்யவும் வேண்டும். இல்லையெனில் உங்களில் சிலரை சிலரிடம் இதயங்கள் மூலம் இணைத்து விடுவான், பின்பு அவர்களை சபித்தது போல் உங்களையும் சபித்து விடுவான் என்று கூறினார்கள். அபூதாவு 4336, திர்மிதி 3047. இது அபூதாவுதின் வாசகமாகும். திர்மிதியில் பின்வருமாறு உள்ளது. பனு இஸ்ரவேலர்கள் பாவச் செயலில் ஈடுபட்ட போது அவர்களில் உள்ள அறிஞர்கள் அவர்களை தடுத்தனர். அவர்கள் அந்த அறிஞர்களின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்களோடு அறிஞர்களும் அவர்களின் சபைகளிலே அமர்ந்தார்கள். அவர்களுடன் சாப்பிட்டார்கள், அவர்களுடன் பருகினார்கள், அவர்களை புறக்கணிக்கவில்லை. இதனால் அவர்களின் சிலரின் இதயங்களை சிலருடன் இணைத்து விட்டான். மேலும் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நாவுகளால் சபிக்கப்பட்டனர். இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறி கொண்டிருந்ததால் ஏற்பட்டதாகும் என்று கூறிவிட்டு சாய்ந்தவர்களாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். கூடாது, என் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, அவர்களை சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்யும் வரை நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்று கூறினார்கள். ஹதீஸ் 197. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதர்களே, நீங்கள் இந்த வசனத்தை ஓதுகிறீர்கள் என்று கூறி பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள். இறை விசுவாசிகளே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழி தவறியவர் உங்களுக்கு இடையூறு தந்துவிட வேண்டாம். 5வது அத்தியாயம் 105வது வசனம். நிச்சயமாக மக்கள் அநீதக்காரனை பார்த்தும் அவன் கரங்களை பிடித்து தடுக்கவில்லையானால் அவர்கள் அனைவருக்கும் தன் தண்டனையை அல்லாஹ் அளிக்கக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். அபூதாவூத் 4338, திர்மிதி 3057. பாடம் 24. நன்மையை ஏவி தீமையை தடுத்துவிட்டு தன் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக நடப்பவருக்கு வழங்கப்படும் தண்டனை பற்றி. அல்லாஹ் கூறுகின்றான், பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவிவிட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? நீங்களோ வேதத்தை ஓதிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் சிறிதளவும் இதை பற்றி சிந்திப்பதில்லையா? 2வது அத்தியாயம் 44வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் கூறுகிறீர்கள்? நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் கூறுவதுதான் அல்லாஹ்விடம் பாவத்தில் பெரியதாக உள்ளது. 61வது அத்தியாயம் 2 மற்றும் 3வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எதை விட்டும் உங்களை நான் தடுத்தேனோ அதில் உங்களுக்கு நான் மாறு செய்திட நான் விரும்பவில்லை என ஷுஐப் நபி கூறினார். 11வது அத்தியாயம் 88வது வசனம். ஹதீஸ் 198. அபு ஜயீத் என்ற உசாமா இப்னு ஜயீத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமையில் ஒருவர் அழைத்து வரப்பட்டு நரகிலும் போடப்படுவார். அப்போது அவரின் வயிற்று குடல்கள் சரிந்துவிடும். அவர் அந்த நிலையிலேயே கழுதை செக்கை சுற்றுவது போல் சுற்றுவார். அவரிடம் நரகவாசிகள் அனைவரும் வந்து, இன்னாரே, உமக்கு என்ன நேர்ந்தது? நீர் நல்லதை ஏவி தீயதை விட்டும் தடுத்துக் கொண்டிருந்தீர்தானே என்று கூறுவார்கள். அதற்கு அவர், ஆம், நான் நல்லதை ஏவி கொண்டிருந்தேன், அந்த நன்மையை நான் செய்யவில்லை. தீயதை விட்டும் தடுத்தேன், ஆனால் அந்த தீமைகளை விட்டு நான் விலகவில்லை என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3267, முஸ்லிம் 2989. பாடம் 25. அமானிதத்தை நிறைவேற்றும்படி ஏவுதல். அல்லாஹ் கூறுகின்றான், அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்திட அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். 4:58. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அமானிதத்தை வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் எடுத்து காட்டினோம். அவை அதை சுமக்க மறுத்துவிட்டன, அதை சுமக்க அவை பயந்தன. எனினும் மனிதன் அதை சுமந்து கொண்டான். அவன் அநீதக்காரனாகவும் அறிவெளியாகவும் உள்ளான். 33:72. ஹதீஸ் 199. அபு ஹுரைரா ரலியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நயவஞ்சகனின் அடையாளம் 3. 1. பேசினால் பொய் பேசுவான். 2. வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். 3. அவனை நம்பினால் மோசம் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி முஸ்லிமில் உள்ளது. மற்றொரு அறிவிப்பில், அவன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை முஸ்லிம் என எண்ணிக்கொண்டாலும் அவன் நயவஞ்சகனே என்று உள்ளது. புகாரி 3:3, முஸ்லிம் 5:9. ஹதீஸ் 200. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள். 2 ஒன்றை பார்த்து விட்டேன், மற்றொன்றை எதிர்பார்த்திருக்கிறேன். எங்களிடம் முதல் செய்தியாக பின்வருமாறு கூறினார்கள், நிச்சயமாக அமானிதம் சில மனிதர்களின் இதயங்களில் அடிப்பாகத்தில் இறங்கியது. பின்பு குரானை அவன் இறக்கினான். குரானிலிருந்தும் அவர்கள் அறிந்தார்கள், நபி வழியில் இருந்தும் அவர்கள் அறிந்தார்கள். பின்பு 2 செய்தியாக அமானிதம் உயர்த்தப்படுவது பற்றி கூறினார்கள். ஒரு மனிதர் தூங்குவார், அப்போது அவரின் இதயத்திலிருந்து அமானிதம் கைப்பற்றப்படும். அதன் அடையாளத்தை சிறு புள்ளி போல் காண்பார். மீண்டும் தூங்குவார், அவரின் இதயத்திலிருந்து அமானிதம் கைப்பற்றப்படும். அதன் அடையாளத்தை கொப்பளம் போல் காண்பார். உன் காலில் நெருப்பு கங்கை நீ உருட்டிவிட்டு அது கொப்பளித்து அதை வீங்கியதாக காண்பாய். ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது. அது போலவே அமானிதமும் ஆகிவிடும். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொடிக்கல்லை எடுத்து தன் காலின் மீது உருட்டி விட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் ஒருவருக்கொருவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள், அவர்களில் எவரும் தன் அமானிதத்தை நிறைவேற்ற முன்வரமாட்டார், இறுதியில் இன்னாரின் கூட்டத்தாரில் ஒருவர் நம்பிக்கையாளராக உள்ளார் என்று கூறப்படும். மேலும் ஒரு மனிதரை அவர் பெரிய வீரர், பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி என்று கூறப்படும். ஆனால் அவரின் உள்ளத்தில் கடுகளவும் ஈமான் இருக்காது என்று கூறினார்கள். இதை கூறிய ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், எனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களில் எவரிடமும் நான் பிரமாணம் செய்து கொள்வேன். அவர் முஸ்லிமாக இருந்தால் அவரது மார்க்கம் அவரை என்னிடம் திருப்பும். அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ இருந்தால் என்னிடம் அவரின் அதிகாரி திரும்புவார். இன்றோ இன்னார் இன்னாரே தவிர உங்களில் எவரிடமும் அமானிதம் பாதுகாப்பு தன்மை இல்லாது போனதால் பிரமாணம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். புகாரி 6497, முஸ்லிம் 1:4-3. ஹதீஸ் 201. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் மறுமையில் மனிதர்களை ஒன்று சேர்ப்பான். இறை விசுவாசிகள் நின்று கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் அருகில் இருக்கும். அப்போது அவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். எங்கள் தந்தையே, எங்களுக்கு சொர்க்கத்தை திறந்துவிட செய்யுங்கள் என்று கூறுவார்கள். உங்கள் தந்தையின் தவறுதான் சொர்க்கத்திலிருந்து உங்களை வெளியாகிவிட்டதே, அதற்கு தகுதி வாய்ந்தவன் நான் இல்லை, நீங்கள் என் மகனும் அல்லாஹுவின் நேசருமான இப்ராஹிமிடம் செல்லுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். இதற்கு தகுதியானவன் நான் இல்லை, பல நிகழ்வுகளுக்கு பின்னரே நான் நேசனானேன், அல்லாஹ்விடம் பேசிய மூசாவிடம் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார். பின்னர் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை, அல்லாஹ்வின் சொல்லையும் அவனது உயிராகவும் உள்ள ஈசாவிடம் செல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்று கூறிவிடுவார். பின்பு முஹம்மது ஆகிய என்னிடம் வருவார்கள். எழுந்து நிற்பேன், எனக்கு அனுமதி தரப்படும், அமானிதமும் உறவும் அனுப்பப்படும், சிராஜின் பாலத்தின் வலது இடது என இரு ஓரமும் அவ்விரண்டும் நிற்கும். அப்போது உங்களில் ஒருவர் மின்னல் போல் அதை கடப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், மின்னல் கடந்து செல்வது போல் என்பது எப்படி என்று கேட்டேன். மின்னல் எப்படி கண் இமைக்கும் நேரத்தில் ஏற்பட்டு கடந்து நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, பின்பு காற்று போலவும் பறவை பறப்பது போன்றும் வேகமாக ஓடும் மனிதனை போன்றும் கடந்து செல்வர், அவர்களின் செயல்கள் அவரை அழைத்துச் செல்லும். உங்களின் நபி பாலத்தில் நின்று கொண்டிருப்பார். இறைவா காப்பாற்று காப்பாற்று என்று கூறுவார். அடியார்களின் செயல்கள் இயலாமையை ஏற்படுத்தும். இறுதியில் ஒருவர் தவழ்ந்து கடக்க முயற்சித்தவராக வருவார். பாலத்தில் இரு ஓரங்களிலும் முட்கள் இருக்கும். அதற்கு கட்டளையிடப்பட்ட நபரை பிடிக்க வேண்டி அவை தொங்கவிடப்பட்டிருக்கும். அதை பிடித்துக் கொள்பவர் தப்பிப்பார், கீழே தள்ளப்படுபவர் நரகில் விழுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு ஹுரைராவின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நரகத்தின் ஆழம் 70 ஆண்டு கால தூரமாகும் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 195. ஹதீஸ் 202. அபு ஹுபைப் என்ற அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒட்டகை போரில் கலந்து கொண்டிருந்த என் தந்தை ஜுபைர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அவர்கள் அருகில் வந்து நின்றேன். மகனே, இன்று அநீதக்காரனோ அல்லது அநீதம் இழைக்கப்பட்டவனோ ஒருவன் கொல்லப்படுவான். அநீதம் இழைக்கப்பட்டவனாகவே நான் கொல்லப்படுவேன் என்று கருதுகிறேன். என் கவலையில் மிக பெரியது என் கடனை பற்றித்தான். என் கடன் தீர்ந்து நம் சொத்தில் ஏதேனும் மிஞ்சுமா என்று கேட்ட அவர்கள், மகனே, நமக்குரியதை விற்றுவிடும், எனது கடனை அடைத்துவிடும் என்று கூறினார்கள். மூன்றில் ஒரு பங்கை வசியத் செய்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மூன்றில் ஒரு பங்கை மூன்றாக்கி அதில் ஒரு பங்கை உன் குழந்தைகளுக்கு கொடு என்று கூறினார்கள். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஹிஷாம் கூறுகிறார், அப்துல்லாவின் குழந்தைகளில் சிலர் ஜுபைர் அவர்களின் மகன்களான ஹுபைப், அப்பாத் ஆகியோரின் வயதை ஒத்தவர்களாக இருந்தனர். அன்றைய நாளில் அப்துல்லாஹுக்கு 9 ஆண் குழந்தைகளும் 9 பெண் குழந்தைகளும் இருந்தனர். மேலும் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்கிறார்கள், மகனே, இதிலிருந்து கடன் அடைக்க நீ எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது குறித்து என் எஜமானனிடம் நீ உதவி கேள் என்று என் தந்தை கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக எஜமான் பற்றி அவர் கூறியதை நான் அறியவில்லை. எனவே அவர்களிடம் உங்கள் எஜமானன் யார் என்று கேட்டேன். அல்லாஹ் என்று கூறினார்கள். அவரின் கடனை நான் நிறைவேற்ற சிரமம் அடையும் போதெல்லாம் ஜுபைரின் எஜமானனே, அவரது கடனை அவரை விட்டு நீக்கு என்று பிரார்த்தனை செய்வேன், அவன் நிறைவேற்றுவான். அந்த போரில் ஜுபைர் கொல்லப்பட்டார். தீனாரோ திருகமோ அவர் விட்டு செல்லவில்லை. ஆனால் சில நிலங்கள் இருந்தன. ஒரு காடு, மதினாவில் 11 வீடுகள், பசராவில் 2 வீடுகள், கூஃபாவில் 1 வீடு, எகிப்தில் 1 வீடு ஆகியவை அந்த நிலங்களில் அடங்கும். அவருக்கு இவ்வளவு அதிகமான கடன் ஏற்பட்டதன் காரணம், ஒருவர் அவரிடம் வந்து தன் பொருளை அமானிதமாக வைப்பார். ஆனால் அவரிடம் ஜுபைர், இல்லை, இது என்னிடம் கடனாக இருக்கட்டும், அமானித பொருட்கள் என்னிடம் வீணாகி விடுவதை நான் பயப்படுகிறேன் என்று கூறுவார்கள். அவர்கள் அறவே தலைமை பதவியில் இருந்ததில்லை. வரி வசூல் செய்யும் பொறுப்பையோ வேறு எதையுமோ ஏற்றதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் மற்றும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆகியோருடனும் சேர்ந்து போரில் கலந்து கொண்டுள்ளார். அவரிடம் உள்ள கடனை கணக்கிட்டேன், 22 லட்சம் என கண்டேன். அப்போது என்னை ஹக்கீம் இபின் ஹிஷாம் சந்தித்தார். என் சகோதரர் மகனே, என் சகோதரருக்கு எவ்வளவு கடன் என்று கேட்டார். நான் 22 லட்சம் என்பதை மறைத்துவிட்டு 1 லட்சம் என்றேன். அல்லாஹின் மீது ஆணையாக உங்களின் சொத்துக்கள் இதற்கு ஈடாக அமையாது என்று ஹக்கீம் கூறினார். 22 லட்சம் என கடன் இருந்தால் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டேன். இதற்கு நீங்கள் சக்தி பெற்றவர்கள் இல்லை, இதற்கு நீங்கள் இயலாத நிலை அடைந்தால் என்னிடம் உதவி கேட்டுக் கொள்ளுங்கள் என்று ஹக்கீம் கூறினார். என் தந்தை ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த காட்டை 170,000 வாங்கியிருந்தார். அதை நான் 16,00,000, அதாவது 16 பங்குகளாக பிரித்து பங்கு 100,000 என விற்றேன். நான் சென்று ஜுபைர் மீது எவருக்கேனும் எதுவும் கடன் இருந்தால் காட்டை பகரமாக எங்களிடம் பெற்றுக் கொள்ளட்டும் என்று அறிவித்தேன். அப்துல்லா இப்னு ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அவருக்கு ஜுபைர் மீது 400,000 கடன் இருந்தது. நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அதை விட்டு விடுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். நான் வேண்டாம் என்றேன். நீங்கள் தர நினைக்கக்கூடியவர்களில் நீங்கள் விரும்பினால் இறுதியாக எனக்கு தாருங்கள் என்று கூறினார். வேண்டாம், இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள் என்றேன். அப்படியானால் எனக்கு ஒரு பகுதியை தாருங்கள் என்று கூறினார். இதிலிருந்து இதுவரை உங்களுக்கு என நான் கூறினேன். அதிலிருந்து விற்று அவரின் கடனை அடைத்து அதை நிறைவேற்றிவிட்டேன். மீதம் 4.5 இருந்தது. முவாவியா அவர்களின் அருகே சென்றேன். அவர்களிடம் அம்ர் இப்னு உஸ்மான், முந்திர் இப்னு ஜுபைர், இப்னு சம்மா ஆகியோர் இருந்தனர். காட்டை எப்படி மதிப்பிட்டீர் என்று முவாவியா என்னிடம் கேட்டார். ஒவ்வொரு பங்கும் 100,000 என்றேன். எவ்வளவு பங்கு மீதம் உள்ளது என்று முவாவியா கேட்டார். 4.5 என்று கூறினேன். 100,000 தந்து ஒரு பங்கை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று முந்திர் இப்னு ஜுபைர் கூறினார். 100,000 தந்து ஒரு பங்கை நான் எடுத்துக் கொள்கிறேன் என அம்ர் இப்னு உஸ்மான் கூறினார். 100,000 தந்து நானும் ஒரு பங்கை எடுத்துக் கொள்கிறேன் என்று இப்னு சம்மா கூறினார். மீதம் எவ்வளவு உள்ளது என்று முவாவியா கேட்டார். 1.5 என்று கூறினேன். அதை 150,000 நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று முவாவியா கூறினார். அப்துல்லா இப்னு ஜஃபர் அவர்களும் முவாவியா அவர்களிடம் தன் பங்கை 600,000 விற்றார். இவ்வாறாக நான் கடனை நிறைவேற்றி முடித்த போது ஜுபைரின் மகன்கள், அதாவது என் சகோதரர்கள், எங்களுக்குரிய சொத்தை எங்களுக்கு பங்கிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களிடையே இப்போது பங்கிட மாட்டேன், 4 வருடங்களுக்கு கடனாளிகளுக்கு அறிவிப்பு செய்வேன் என்று கூறினேன். ஜுபைரின் மீது எவரேனும் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இருந்தால் என்னிடம் வரட்டும், அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று அறிவிப்பு கூறினேன். ஒவ்வொரு வருடமும் கடனாளிகள் விஷயமாக அறிவித்தேன். 4 வருடம் முடிந்த போது அவர்களிடையே பங்கு வைத்தேன். 1/3 வசியத்துக்கு ஒதுக்கினேன். ஜுபைர் அவர்களுக்கு 4 மனைவியர் இருந்தனர். ஒவ்வொரு மனைவியருக்கும் 12,00,000 கிடைத்தது. அவரின் சொத்து முழுதும் 5,02,00,000 மதிப்புக்கு இருந்தது. புகாரி 3129.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.